அடுத்து மனித உரிமை பாதுகாப்பு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் ராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். மதிப்பிற்குரிய கடலோர கிராம மக்களுடைய பிரதிநிதிகளே, மீனவ மக்களே, இங்கு பெருந்திரளாக குழுமியிருக்கின்ற மக்கள், கலை இலக்கிய கழகம், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி, புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, பெண்கள் விடுதலை முன்னணி ஆகிய அமைப்புகளை சார்ந்த தோழர்களே, தூத்துக்குடியிலே சுற்றுப்பகுதியிலே இருக்கக்கூடிய பகுதி வாழ் உழைக்கும் மக்களே, இந்த அண்ணா நகர் வியாபாரிகளே, காவல்துறை நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, எங்கள் மனித உரிமை பாதுகாப்பு மையத்தின் சார்பில் இப்படி ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பை வழங்கிய தமிழக முதல்வர் ஜெயலலிதா அம்மையாருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கு எப்படி நீங்கள் தாதுமணல் கொள்ளையன் என்று போடுவீர்கள் என இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்திலே கேள்வி கேட்டு சலசலப்பை ஏற்ப முயற்சிக்கிறார்கள். தமிழக முதல்வருடைய அனுமதியோடு நடக்கக்கூடிய பொதுக்கூட்டம் இது. தமிழக முதல்வருக்கு இங்கு இருக்கக்கூடிய உளவு பிரிவு, ஒற்றர் பிரிவு எல்லாம் தகவல் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பொதுக்கூட்டத்திற்காக கடலோர கிராமம் முழுவதும் தாதுமணல் கொள்ளையன் வைகுந்தராஜனை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும் என்று இன்றைக்கு சொல்லவில்லை. கடந்த 20 நாட்களாக கடலோர கிராமங்கள் முழுக்க பல ஆயிரக்கணக்கான துண்டு பிரசுரங்களை எமது தோழர்கள் விநியோகித்திருக்கிறார்கள். அந்த செய்தியும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அம்மையாருக்கு சென்று கொண்டுதான் இருக்கிறது. இங்கு நீங்க சமீபத்தில் தலைவர்களை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாதி கட்சி தலைவர், கீழே இருக்கக்கூடிய ஆளுங்க பிரச்சனை பண்ணி கொண்டு போய் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வச்சுட்டாங்க. 7 மாசமா வெளியிலேயே வர முடியல. இப்ப தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யணும்னு மனித உரிமை பாதுகாப்பு மையம் போராடுகிறது. அந்த கைது வந்து வைகுண்டராஜனுடைய ஆட்களே விரைவாக கொண்டு போய் உள்ள வச்சிருவாங்க போல இருக்கு. ஏன்னா ஜெயலலிதா அம்மையாரை பத்தி தெரியல. நீ வெளியில இருக்கிறதுக்கு நான் எப்படி அனுமதி கொடுத்திருக்கிறோனோ, ககன்சிங் பேடி அறிக்கை வரட்டும், நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லி இருக்குது. எல்லா குவாரியும் முடியிருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நமக்கும் இப்படி கூட்டம் நடத்தினா பிரச்சனை வரும் தெரியாதா? ஆனா போலீஸ் அனுமதி கொடுத்திருக்கிறது. அப்ப இதற்கு இடையூறு செய்வதென்றால் ஜெயலலிதா அம்மையாருடைய சிந்தனைக்கு இடையூறு செய்வதாக அர்த்தம். வைகுண்டராஜனுடைய ஆட்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சும்மா வந்து அப்படி சலமல் பண்ணி உங்க ஐயாவை கொண்டு போய் ஜே குரு மாதிரி 7 மாசம் 8 மாசம் வெளியில வர வர தேசிய பாதுகாப்பு சட்டம் 1-2 கிடையாது, வெளியில இன்றைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க மத்திய அரசு விடுதலை பண்ணுதுன்னு, உடனே திரும்ப அடுத்த நாள் தேசிய பாதுகாப்பு சட்டம். நண்பர்களே, இங்கு நாங்க என்ன கேட்டோம்? வேலை கேட்டோமா? ஊதியம் கேட்டோமா? என்ன கேட்டோம்? இங்க நல்லா பேசினாங்க. இது நம்மளுடைய இயற்கை வளம் என்பது நம்மளுடைய வாழ்க்கை. எப்படி உடம்புல வேட்டி சட்டை போட்டுட்டு மானத்தோட வாழணும்னு சொல்றோமோ, அதுபோல நம்முடைய மூதாதையர்கள் எப்படி இந்த நாட்டையும் சமூகத்தையும் பாதுகாத்து நம்ம கையில் கொடுத்தார்களோ அதே போல நாம பாதுகாக்கணும்னு சொல்றோம். இதுல என்ன தப்பு இருக்கு? தாதுமணல அல்லுனா இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு பாதிப்புகள் வருதுன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு நாட்டை பாதுகாக்க வேண்டும், ஒரு சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற தேச பக்தர்கள் இந்த போராட்டத்தை எடுத்திருக்கிறார்கள். இந்த நாட்டுப்பற்றுக்கான இந்த போராட்டத்தில் கடலோர மீனவ மக்கள் முன்னணியில் நிற்கிறார்கள். அது கூடங்குளம் அணு உலையில துவங்கிட்டாங்க. 5 மாவட்ட போலீஸ் IG ராஜேஷ் தாஸ் தலைமையில அணிவகுத்து நிற்கிறது. இந்தியாவில் உள்ள எல்லா வகையான போலீஸ் அதிகாரங்களும் அங்கே இருக்கிறது, பல ஆயிரக்கணக்கிலே. ஆனால் எதிரிலே இருக்கக்கூடிய அந்த மீனவ மக்கள், மீனவ பெண்கள், மீனவ குழந்தைகள் எல்லாம் போலீஸ் லட்டியையும் முழு தலை முதல் கால் வரை ஆயுதம் தரித்த காவல்துறையினர், இவர்கள் வெறும் கையிலே மண்ணை வீசி எரிந்து மண்ணை திருப்பி தாக்கி அந்த போலீஸை நிலைகுலைய செய்தார்கள். நண்பர்களே, அது என்ன பயிற்சி பெற்ற வீரமா? காவல்துறைக்கு பல அளவிலே அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது, பல ஊதியங்கள் வழங்கப்படுகிறது, அதிவிரைவுப்படை அதிவிரைவுப்படை இப்படி பல அளவிலே. ஆனால் வீரம் என்பது தன்னுடைய நாட்டை நேசிக்கிறது, தன்னுடைய ஊரை நேசிப்பது, பிறருக்காக பிற மக்களுக்காக வாழ்கின்றோம் என்பதுதானே, இதுதானே வந்து ஒரு வீரம் என்பது. அங்கிருந்து ஆள் அனுப்பிச்சு கோதாவில் இப்ப நான் சொல்றேன் ஒரு 50 பேர் 100 பேர் வரும்போது ஊன்றாங்க, ஒருத்தன் தனியா கூட்டு என்ன பிரச்சனை வா இதுல பேசி பார்ப்போம், நாங்கள் தாதுமணல் கொள்ளையன் என்று நாங்கள் நிறுவுகிறோம், நீ உங்கள் ஐயா தாதுமணல் கொள்ளையன் இல்லை என்று உன்னால் பேசுவதற்கு ஆற்றல் இருக்கிறதா, பேச முடியுமா? 176,000 கோடி ஊழல் என்பதற்காக மத்திய மந்திரி சிறையில் இருந்திருக்கிறார், மத்திய அரசு துறை செயலாளர் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார், உச்ச நீதிமன்றம் நேரடியாக கண்காணித்து திகார் சிறையிலே வைத்து அங்கே தனி நீதிமன்றம் அமைத்து விசாரணை நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தாதுமணல் கொள்ளை என்பது பல லட்சம் கணக்கான கோடி ரூபாய் ஊழல் அல்ல, கொள்ளை, கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது பல லட்சம் கோடி. இதற்கு தனி நீதிமன்றம் விசாரிக்கப்பட வேண்டும். வெறும் அவர் ஒரு அடையாளம், வைகுண்டராஜன் ஒரு அடையாளம், அவ்வளவுதான். ஆனால் அந்த வைகுண்டராஜனுடைய சாம்ராஜ்யத்திலே எத்தனை தூண் இருக்கிறது, எத்தனை ரூம்கள் இருக்கிறது, எத்தனை பரிவாரங்கள் இருக்கிறது, அனைத்தும் தகர்த்தெறியப்பட வேண்டும். அதற்குத்தான் தாதுமணல் குவாரிகள் நிரந்தரமாக மூடப்பட வேண்டும். அவரை பாதுகாக்கின்ற அதிகாரிகள் அரசியல்வாதிகளுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று நாங்கள் போராடுகிறோம். போராட்டத்தில் வெற்றி தோல்வியை முடிவு பண்ணிட்டு யாரும் போராட்டத்தில் குதிக்கிறது இல்லை. வெற்றி இன்றைக்கு நாங்கள் வெற்றி அடையலாம், நாளைக்கு நாங்கள் தோல்வி அடையலாம். ஆனால் வீரத்தினுடைய விளைநிலம், தேசபக்தத்தினுடைய வாரிசுகள் கூலிக்கு மாரடிக்கக்கூடிய அடியாள் படை அல்ல. இந்த நாட்டை பாதுகாக்கின்ற ஒரு பகத்சிங்கினுடைய வாரிசுகள், மருது சகோதரருடைய வாரிசுகள், கட்டபொம்மனுடைய வாரிசுகள், இதே தூத்துக்குடியிலே வ.உ. சிதம்பரனார் கப்பல் ஓட்டினார் அந்நிய ஆதிக்கத்தை எதிர்க்கற்பதற்கு. அதே ஊரிலே வைகுண்டராஜன் நம் நாட்டு மண்ணை, நம் நாட்டு கனிம வளங்களை அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார். இந்த தூத்துக்குடிய ஒரு வரலாற்று பாரம்பரியம், இந்த பக்கம் சுதந்திரத்திற்காக போராடிய இரட்டை ஆயுள் தண்டனை அனுபவித்த வ.உ. சிதம்பரம் அவர்களுடைய வாரிசு என்று அவர்களுடைய போராட்டத்தை மரபை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்வது பெருமையா, அல்லது வைகுண்டராஜனுக்கு அடியாளாக வந்து எங்க ஐயாவை எப்படி நீ கொள்ளையன் என்று போட்டா என்று சொல்லுகிறீர்களே, உங்களுடைய பிள்ளைகள் நாளைக்கு நடுத்தருவில் நிற்க போகுது கடையில் பிழைப்பதற்கு இல்லாமல், பசிக்கிறது என்பதற்காக தொடைக்கறியை அரித்து சாப்பிட முடியுமா, வறுமையிலே இருக்கிறோம் என்பதற்காக பெத்த தாயும் கூட பிறந்த சகோதரியும் விபச்சாரத்துக்கு தள்ளி வாழ்க்கை நடத்த முடியுமா? நண்பர்களை நன்றாக யோசித்து பாருங்கள், கடல் வளம் நம்மை பாதுகாக்கிறது. இது மீனவ மக்களுடைய பிரச்சனை அல்ல, இந்த கடல் மீனவர்கள் போய் மீன் பிடித்து கொடுத்தால்தான் எஞ்சி இருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான மக்களுக்கு குறைந்த விலையிலே சத்தான உணவு கிடைக்கும். அவர்களுடைய உயிர் இந்த கடல் மீனவர்களுடைய உழைப்பிலே அடங்கியிருக்கிறது. கார்ப்பரேட் கம்பெனி மீன் பிடித்தால் நமக்கு கிடைக்குமா மீன்? நண்பர்களே, இது அவர்களுடைய பிரச்சனை அல்ல, இது ஒட்டுமொத்த அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கம் தனியார் மய கொள்கையை அமல்படுத்துகிறது. இங்கு கடலோர மீனவ மக்கள் இன்றைக்கு தாதுமணல் கொள்ளை மூலமாக அனுபவிக்கிறார்கள் இந்த தனியார் மய கொள்கையினுடைய கொடுமையை. அங்க மதுரையிலே கிரானைட் PRB என்ற கிரானைட் கொள்ளையனால் அனுபவிக்கிறார்கள். அந்த பக்கம் நெய்வேலியிலே தொழிலாளர்கள் தங்கள் நிரந்தரம் செய்யப்பட முடியாமல் வீதியிலே வீசி எறியப்படுகிறார்கள், அனுபவிக்கிறார்கள். சென்னையிலே சமீபத்தில் கூட நோக்கியாவிலே 1,000,000 தொழிலாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மத்திய மாநில அரசுகளுடைய கொள்கை மக்களை எல்லாத்தையும் ஒடுக்குகிறது. அப்ப ஒரு பொது எதிரி அரசாங்கத்தினுடைய கொள்கை, அதை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு அமைப்பு இல்லாமல் முடியுமா? ஒரு தனிநபர்கள் சாதிக்க முடியுமா? உயிர் கொடுப்பதற்கு பல பேர் இருக்கலாம், ஆனால் அதை உந்தி தள்ளி சரியான தலைமை ஏற்று வழிவகுத்து கொண்டு போவதற்கு ஒரு அமைப்பு வேண்டாமா? ஒரு சித்தாந்தம் வேண்டாமா? நண்பர்களே, மனித உரிமை பாதுகாப்பு மையத்தினுடைய வேலை பொதுக்கூட்டம் நடத்துவது, போராட்டம் நடத்துவது அல்ல. நாங்கள் சட்டப்படி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். உங்களுக்கு உரிமை இருக்கிறது, உங்கள் வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது. ஒரு குடும்பத்திலே பெத்த தகப்பன் தன்னுடைய குழந்தையை பார்க்கவில்லை, பராமரிக்கவில்லை என்றால் அந்த குழந்தை கேட்கும், என்னையாம் பெத்த, பார்க்கறதுக்கு துப்பில் இல்ல, என்னையாம் பெத்த, சரி பெத்துட்ட, நான் உழைச்சி நான் சம்பாதிக்கிறேன், என்ன நீ கட்டுப்படுத்த கூடாது, நீ யாரா கேட்கறதுக்கு, எனக்கு சோறு போட்டியா, கட்டிக்க துணிமணி வாங்கி கொடுத்தியா, இல்ல எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சியா, எனக்கு வேலை வாங்கி தந்தையான்னு அந்த பிள்ளை தன்னுடைய ஊதாரி தகப்பனை பார்த்து கேட்கும். அதுபோல மத்திய மாநில அரசுகள் தன்னுடைய குடிமக்களை பாதுகாக்கும் போது, தன்னுடைய குடிமக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் போதுதான் அது அந்த மக்களை கட்டுப்படுத்துவதற்கும் அவர்களை வழிமுடுத்துப்படுத்துவதற்கும் தகுதி இருக்கிறது. தன்னுடைய மக்களுடைய நலனை பாதுகாக்காத அரசுக்கு மக்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் எங்க இருக்கிறது? ஏன் நாம் கேள்வி கேட்கக்கூடாது? இந்த நாடு என்ன அவர்களுக்கு சொந்தமா? திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் எல்லாம் ஒரே பட்டிமன்றத்திலே ஒரே ட்ரெயின்ல ஏறி வருவாங்க. நடுவர் உட்பட உட்கார்ந்து அந்த பக்கம் இன்றைக்கு இலக்கியத்தில் இவர் பெரியவரா அவர் பெரியவரா திரும்பி கூலியை வாங்கிட்டு திரும்பி அதே ட்ரெயின்ல ஏறி போயிருவாங்க. அது போல இந்த கட்சிக்காரர்களுடைய பின்னாடி நம்ம போய் பிரச்சனையை தீர்க்க முடியாது. அப்ப உண்மையா பிரச்சனையை தீர்க்கணும்னா யாரு செய்வா, யாரு பேசுவா? அதை உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு தான் இந்த பொதுக்கூட்டத்தை கடலோர கிராம மக்கள் முழுக்க நாங்கள் போய் பிரச்சாரம் பண்ணி நாங்கள் செய்யறோம். இது மட்டுமா? இங்க சொன்னாங்க நாங்கள் நோய்வாய்ப்பட்டு கேன்சர், கல்லறைப்பு, கருப்பு பை பாதிக்கப்படுது, இப்படிலாம் இருக்குது, பாதிக்கப்பட்டிருக்கோம்னு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். திருச்சி ஜோசப் கண் மருத்துவமனையிலே 66 பேருக்கு ஒரே நேரத்தில் இலவச கண் சிகிச்சை செய்கிறேன் என்று பார்வை நிரந்தரமாக பறிபோனது. தமிழக அரசும் ஜோசப் மருத்துவமனையும் அதை மூடி மறைத்தது. அந்த வழக்கை நாங்கள் எடுத்து பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் தனித்தனியாக சந்தித்து என்ன நடந்தது என்று முழு அறிக்கையாக இதேபோல் உண்மையறிஞர் குழுவாக நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் போட்டு வெளியிலே போராட்டம் நடத்தினோம். சிபிஐ விசாரித்து அந்த மருத்துவர்கள் அனைவரையும் குற்றவாளிகளாக திருச்சி நீதிமன்றத்தில் இன்றைக்கு நிறுத்தியிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 66 லட்சம் நாங்கள் இழப்பீடு வாங்கி கொடுத்திருக்கிறோம். நாங்கள் ஒரு பைசா ஊதியம் வாங்கவில்லை, அதிலே 66 லட்சம் வாங்கி கொடுத்திருக்கிறோம். மனித உரிமை பாதுகாப்பு மையம் ஏதோ பிரபலத்திற்காக, வைகுண்டராஜனை யாரும் எதிர்த்து பேசவில்லை, நாம் பேசுவோம் இதனால் பிரபலம் அடைய வேண்டும் என்பதற்காக அல்ல. வைகுண்டராஜனை எதிர்த்து போராட தொடங்கிய நாள் முதல் எத்தனை தொழில் எதிர்ப்புகள், உங்களுக்கு எத்தனை லட்சம் வேண்டும், வைகுண்டராஜனை எதிருங்கள், நான் பணம் தருகிறேன் என்று பேசுகிறார்கள். எல்லா முதலாளிகளும் எங்களுக்கு எதிரி. எந்த குவாரியும் கடல் குவாரியிலே கடலோர கிராமத்திலே இயங்கக்கூடாது என்பதுதான் கொள்கை. வைகுண்டராஜன் நல்லவன், நீங்கள் கெட்டவன் என்பது அல்ல. அரசே நடத்தக்கூடாது, முதலாளிகளிடம் பணம் வாங்கி ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி முதலாளிகளிடம் பணம் வாங்கி நடத்துகின்ற கட்சிகள் தான் இன்றைக்கு சோரம் போகிறது, வீரியம் போகிறது. கொள்கைக்காக நிற்கின்ற இந்த அமைப்பிலே பேசுகின்ற நானாக இருக்கட்டும், அல்லது இங்கு இந்த போராட்டத்தை முன்னின்று உண்மையறியும் குழுவிலே நின்று கடலோர கிராமங்களில் வெளியுலக கொண்டு வந்த தோழர் வாஞ்சிநாதனாக இருக்கட்டும், அவருக்கு நாங்கள் ஒன்றும் பெரிய படைபலம் அல்ல, அதிகார பலம் அல்ல, பண பலம் அல்ல, எங்களுக்கு பெரிய சொத்து பத்தெல்லாம் கிடையாது. நான் இறந்து விட்டால் என் குடும்பத்திற்கு நடுத்தரு தான், வாய்ப்பு கிடையாது. ஆனால் எந்த சிந்தனைக்காக, எந்த கொள்கைக்காக உயிர் போகிறது என்பது முக்கியமானது. அதுதான் ஒரு மனிதன் எப்படி பிறக்கிறான் என்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, எப்படி சாகிறான் என்பதுதான் வரலாறு. ஒரு ராஜு இறந்து போனால், ஒரு வாஞ்சிநாதன் இறந்து போனால், 1000 வாஞ்சிநாதன், 1000 ராஜு கடலோர கிராம மக்களே வைகுண்டராஜனை மொய்த்து விடுவார்கள், முற்றுகையிட்டு விடுவார்கள். இந்த வரலாறு புரியாத விசில் அடிச்சாங்குஞ்சு போல சும்மா வந்து அலட்டுறாங்க. இதுக்கு நாம பயப்பட வேண்டிய தேவையில்லை, அது நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. பயப்படுற பயந்தன்னு சொல்லணும். ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது, இந்த கூட்டத்தை பார்த்து, நம்மளுடைய முழக்கத்தை பார்த்து, நம்மளுடைய கோரிக்கையை பார்த்து வைகுண்டராஜன் பயம் கண்ணில் தெரிகிறது. அது ஜெயலலிதா அம்மையார் கூட இருக்கிறார் என்பது அல்ல, கடலோர கிராம மீனவ மக்கள் விழிப்புணர்வு அடைந்து வருகிறார்கள். நம்மளுடைய லாரி இனிமேல் சகஜமாக போய் வருமா? நம்மளுடைய எந்திரம் இனிமேல் சகஜமாக போய் வருமா? அல்லது என்னுடைய ஆள் இனி பாதுகாப்பாக மணல் குவாரி போய் வெளியே வருவானா என்ற அச்சம் வைகுண்டராஜனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த அச்சம் தான் இன்றைக்கு நடந்த சலசலப்பு, இன்றைக்கு நடந்த எதிர்ப்பு. காவல்துறை நண்பர்களே, உங்களுடைய உள்ள குமரல் காவல்துறையை எதிர்த்து நாங்கள் காவல் நிலைய கட்டடி லாக்கப்டத்துக்கு எதிராக வழக்கு போட்டு காவல்துறை அதிகாரியை குற்றவாளியாக நிறுத்தியிருக்கிறோம். சங்கராச்சாரியை கைது செய்த ஜெகத்குரு எஸ்பி பிரேம்குமாரை பணியிலிருந்து நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறோம். ஆனால் அது தனி விஷயம். ஆனால் வைகுண்டராஜனுடைய இந்த கொள்ளைக்கு எதிராக, இந்த மண்ணின் மைந்தர்களாக காவல்துறை நண்பர்கள் உங்களுடைய உணர்ச்சியை நாங்கள் பார்க்கிறோம், உங்களுடைய போராட்ட ஆதரவை நாங்கள் கண்கூடாக தெரிந்து கொள்கிறோம். நீங்கள் கவலைப்படாதீர்கள், வைகுண்டராஜனுடைய வாகனம் அத்துமீறி வந்தால் நீங்கள் வழக்கு போடுங்கள், உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் மனித உரிமை பாதுகாப்பு மையம் தூத்துக்குடி மாவட்ட நெல்லை மாவட்ட காவல்துறையினருக்கு ஆதரவாக என்றும் உச்சநீதிமன்றம் வரை நாங்கள் வழக்கு நடத்துகிறோம். நண்பர்களே, இது காவல்துறையா நம்மா? அப்படி அல்ல, நம்மளுடைய நாடு, நம்மளுடைய இயற்கை கனிம வளம். ஒரு பாம்பு வந்த போது அடித்து வெளியே தூக்கி எடுத்து விடணும், ஒரு யானை புலி கூட்டம் ஊரை அழிக்க வருகிறது என்றால் ஒன்று திரண்டு விரட்டி அடிக்க வேண்டும். ஒரு சுனாமி வருகிறது என்றால் ஊரை எப்படி பாதுகாக்க வேண்டும்? இந்த ஒரு கருத்துதான். ஆனால் சிந்தனை ரீதியாக அந்த எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த ஆதிவாசி அந்த மீனவ மக்கள் இன்றைக்கு தன்னந்தனியாக கடற்கரைகளை போராடி கொண்டிருக்கிறார்களே. நீங்கள் பிளவை பற்றி கவலைப்படாதீர்கள். முத்துப்பேட்டையிலே உப்புளம், திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டையில் உப்புளம் வந்து ஒரு பெரிய முதலாளி. அது கெமிக்கல், அது தண்ணி கீழே இறங்கி பனைமரம் ஊரா பட்டு போச்சு, தென்னமரம் ஊரா பட்டு போச்சு, குடி தண்ணீர்லாம் கெட்டு போச்சு, நிலத்தினுடைய சந்தை மதிப்பு குறைஞ்சு போச்சு. அந்த உப்பை எடுக்க கூடாது, இதை நீ லைசன்ஸ புதுப்பிக்க கூடாது. மக்கள் பெரிய அளவில் போராட்டம் பண்றாங்க. நாங்க மனித உரிமை பாதுகாப்பு மைய வழக்கறிஞர்கள் போறோம். அவர்கள் போலீஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு டிராமா செட் பண்ணி சும்மா பிரச்சனை போராட்டம் மாதிரி ஒரு 80-100 பேரை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. திருச்சி சிறையில் கையெழுத்து கண்டிஷன் கையெழுத்து போட்டு அந்த ஊரில் இது மாதிரி பொதுக்கூட்டம் போட்டு இந்த காவல்துறைக்கினுடைய அந்த அத்துமீறலுக்கு எதிராக நீங்கள் பேச வேண்டும் என்று எங்களை இதே மாதிரி உண்மையறிஞர் குழுக்கு பிறகு எங்களை கூப்பிட்டார்கள். அவர்கள் இங்கு பொதுக்கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்கிறோம். முத்துப்பேட்டையில அந்த கிராம மக்கள் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள், நாங்கள் போய் பேசுகிறோம். அப்ப வந்து சொன்னோம் அந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில, ஏன்யா நீ சட்டவிரோதமா உப்பளம் அள்ளுற அப்படின்னா, நான் வந்து லைசன்ஸுக்கு புதுப்பிச்சிருக்கேன், நான் வந்து உரிமத்துக்கு விண்ணப்பிச்சிருக்கேன். சரி அப்படின்னா நானும் துப்பாக்கி வேணும்னு விண்ணப்பிச்சுட்டு துப்பாக்கி வாங்கி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி மீனவ மக்கள் கேட்டாங்க. நாங்க கேட்கல, மீனவ மக்கள் கலெக்டரை பார்த்து கேட்கறாங்க. அப்ப நான் உரிமம் கிடைக்காததுக்கு முன்னாடியே நான் ஆயுதத்தை வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. கலெக்டர் ஒன்றுமே பேசல. அதே போல அந்த மக்கள் தொடர்ந்து போராடுவதற்கு, அதாவது அவங்க வந்து போலீஸ் கேஸ் இப்படின்னா அதை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாம போயிடுறாங்க. எங்க போலீஸ் கேஸ் இல்லாம, பொய் வழக்கு இல்லாம, சிறைக்கு போகாம எப்படி நம்ம ஒரு பெரிய எதிரியை வீழ்த்த முடியும்? அப்படி குறுக்கு வழி எதுவும் கிடையாதுங்க, எப்படி முடியும்? இப்ப கூடங்குளம் மக்கள்ல 15,000 பேர் மேல தேசத்துக்கு எதிராக போர் தொடுத்ததாக இங்க கசாப்புன்னு பாம்பேல வந்து நேர துப்பாக்கி துப்பு துப்புன்னு சுட்டவனே பிடிச்சு கொண்டாந்து போட்டு விசாரிச்சு இவன் அரசுக்கு எதிராக போர் தொடுத்தது குற்றம் உறுதியானது என்று தூக்கிலே போட்டு விட்டார்கள். அதே பிரிவுதான் கூடங்குளத்துல சாலை மறியல் செய்த பெண்கள் மீது, சிறுவர்கள் மீது, அந்த பங்கு தந்த பாதிரியார் சுசீலன் மீது எல்லாம் கேச போட்டாங்க. யாரு? தேச துரோகி. இந்த தேசத்துக்கு எதிராக போர் தொடுத்தாம் என்று 15,000 பேர் மேல போட்டிருக்கிறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், ஆமா இப்ப ஒருத்தர் அடித்தடி பிரச்சனை வெட்டிடுறோம், அல்ல அவங்க நம்மளை வெட்டிடுறாங்க, நான் தான் கோவத்தில் வெட்டிட்டேன்னு கோயிலில் போய் கோர்ட்டில் போய் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தா சரி 7 வருஷம் தண்டனை உள்ள போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், இந்த வழக்கை வாபஸ் வாங்கணும்னு சொல்றாங்க, கண்டிப்பா வாபஸ் வாங்கணும், அதுக்கு நாங்கள் போராடுவோம். இன்னொரு வகை, எதுக்கு நம்ம அரசாங்கத்திட்ட கெஞ்சினோம்? ஆமா நான் அரசுக்கு எதிராக போர் தொடுத்தேன், நான் இந்த நாட்டுக்கு எதிராக தேச விரோத குற்றம் புரிந்தேன், இந்த அணு உலை மூட வேண்டும் என்றதற்காக நான் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்தால் அது தேச துரோகம் என்றால் அதை நான் தான் செய்தேன், அணு உலை மூட வேண்டும் என்பதற்காக நான் சாலை மறியல் செய்தேன், அது இந்த அரசுக்கு எதிராக போர் தொடுத்த குற்றம் என்று உன் சட்டம் சொன்னால் நான் அதைத்தான் செய்தேன் என்று நாங்கள் 20,000 பேரும் வருகிறோம். 20,000 பேருக்கும் நீ ஆயுள் தண்டனை கொடு, 20,000 பேருக்கும் நீ தூக்கு தண்டனை கொடு, குற்றத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஜெயில் எங்க இருக்கு? 20,000 பேருக்கு ஜெயில் கிடையாது. 20,000 பேருக்கு தூக்கு தண்டனையோ ஆயுள் தண்டனையோ ஒரு நீதிபதி கொடுத்து விட முடியுமா? 20,000 பேருக்கு அந்த வழக்கை அந்த டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் விசாரித்து விட முடியுமா? நீங்க விசாரிக்கவே வேண்டாம், நான் தான் குற்றத்தை ஒத்துக்கிறேன், நாங்களும் ஒத்துக்கிறோம், வக்கீல் நாங்களும் 50 பேர் வர்றோம், என்னையும் போட்டுக்க, இந்த தேசத்துக்கு எதிராக நான் துரோக குற்றச்சாட்டில் ஈடுபட்டேன், போட்டுக்க, என்ன செய்ய முடியும் அரசாங்கம்? அப்ப போராட்டம் எப்படி போராடுவது என்பதிலே உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான் மனித உரிமை பாதுகாப்பு மையத்தினுடைய எங்களுடைய கடமையாக நாங்கள் கருதுகிறோம். உங்களுடைய அச்சத்தை போக்குவதற்காக இந்த அரசை பற்றி, அதிகாரிகளை பற்றி, சட்டங்களை பற்றி, அது யாரையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய இந்த முதலாளிகளை பற்றி நீங்கள் அச்சப்படாதீர்கள். அவர்களுக்கு சட்டம் வந்து அவர்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர்களுக்கு எல்லாம் வனச்சட்டங்கிறான், சுற்றுச்சூழல்ங்கிறான், தொழில்துறைங்கிறான், புவியியல் சட்டங்கிறான், என்னென்னவோ 17 வகையான சட்டங்கிறான். ஆனா எல்லா சட்டப்படி அங்க நடந்திருக்குதா? இங்க ஸ்டெர்லைட் ஆலை எவ்வளவு பிரச்சனை, எந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தடை உத்தரவு கொடுக்கிறதோ அதே மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் கொடுக்குது, என்ன நாடகம்? நண்பர்களே, இந்த சட்டத்தின் பின்னாடி, இந்த அதிகாரிகள் பின்னாடி, இந்த சட்டமன்றம் பாராளுமன்றத்தின் பின்னாடி நாம போய் பிரச்சனை தீர்க்க முடியாது. இன்றைக்கு ஒரு சுதந்திர போராட்டம் போல, அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் இருந்தார்கள், நேரடியாக வெளியிலே தெரிந்தார்கள், இவன் சிகப்பா இருக்கிறான், இவன் ஆங்கிலேயன், இவனை நம்ம எதிர்த்து போராடணும்னு. இன்றைக்கு ஆங்கிலேயர்களுடைய அடிவருடிகளாக, அவர்களுடைய ஏஜென்டாக பிஆர்பி இந்த பக்கம் தாதுமணல் வைகுண்ட ராஜ, அந்த பக்கம் கர்நாடகா ஆந்திராவில் வந்து ராஜசேகர் ரெட்டி பையன் ஜெகன்மோகன் ரெட்டி, இப்படி இந்தியா முழுமைக்கும் இருக்கிறாங்க. அப்ப இதை எதிர்த்து போராடுவது என்பது நாமளும் பெரிய அளவில் ஒன்று தரணும். ஒரு மக்கள் கடலோர மீனவ மக்கள் போராடுறார்கள், அவர்களை ஒடுக்குவதற்கு 5 மாவட்ட போலீஸை அரசாங்கம் ஒன்று திரட்டினால், அந்த மக்களுக்கு எதிர ஆதரவாக அந்த இடிந்த கரை கூடங்குளம் மக்களுக்கு ஆதரவாக 5 மாவட்ட மக்களும் ஒன்று திரண்டு போராடினால் போலீஸ் என்ன செய்ய முடியும்? இதுல என்ன பெரிய பிரச்சனை இருக்குன்னு கேட்கிறேன். ஆனால் அப்படி செய்ததால் தான் இடிந்த கரையிலே அந்த மாதா பங்கு தந்தை மாதா ஆலயத்துக்கு உள்ளே சென்ற அந்த காவல்துறை யாராவது வெளியில போங்கன்னு சொன்னாங்களா? எப்படி அந்த போலீஸ் திரும்பி வெளியே வந்தது? தூத்துக்குடியில மறித்தார்கள் ரயிலை. எது கூடங்குளத்திலே செப்டம்பர் 9-10 துப்பாக்கி சூடு நடந்த போது தூத்துக்குடியிலே போராட்டம், ரயிலை போக விடியவில்லை. அதே போல திருச்சியிலே, சென்னையிலே, தமிழகம் முழுவதும் அந்த இடிந்தகரை கூடங்குளம் மக்களுக்கு ஆதரவாக போராடினார்கள். அங்கு உள்ளே சென்ற 5000 போலீஸும் வெளியேறியது. இதுதான் அரசியல் போராட்டம். போலீஸோடு நேருக்கு நேராக ஆயுதம் தரித்து போராடுவதல்ல, அது ஒரு கருவி. ஜெயலலிதா அம்மையார் என்ன சொல்லுகிறாரோ அது செய்யும், கருணாநிதி என்ன சொல்லுகிறாரோ அது செய்யும். அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், வைகுண்டராஜனுக்கு ஆதரவாக எதை செய்ய வேண்டுமோ, டாடா பிர்லா அம்பானி இவர்களுக்கு ஆதரவாக என்ன செய்ய வேண்டுமோ, இவர்களுடைய நலன்களை பாதுகாக்க அவர்கள் செயல்படுவார்கள். அது வெளியிலே தெரியாமல் இருப்பதற்காக நம்ம வந்து உண்மையான பிரச்சனையிலிருந்து விலகி அதை பாரு இதை பாருன்னு இப்படி சொல்லி சைட் ட்ராக், அதாவது துணை பண்ணி விட்டுருவாங்க. அப்ப நம்ம இது போல, இது ஒரு சாதாரண விஷயம், இந்த ஊர்ல வேணா பெருசா இருக்கலாம், ஆனால் நாங்க வந்து சிதம்பரம் போராட்டத்தில் தமிழ் தேவாரம் பாடணும்னு சொல்லி எத்தனை 8 வருஷம் போராடணும். தீட்சிதர்கள் எல்லாருடைய அதிகாரத்தினுடைய எல்லா ஆணி கொச்சாமிலும் அந்த தீட்சிதருடைய பூணூல் அப்படியே மாட்டி இருக்கும், எங்கேயும் நீங்க போய் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால் தமிழ் தேவாரம் பாடினோம் சிற்றம்பல மேடையிலே. எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, எங்களுக்கு தேவார நம்பிக்கை கிடையாது, ஆனால் மக்களை அடக்கி ஒடுக்குகின்ற அந்த பார்ப்பனிய சித்தாந்தத்துக்கு எதிராக நம்மளுடைய தமிழை, நம்மளுடைய தமிழனை அங்கே சிற்றம்பல மேடையில் ஏறி தமிழன் கட்டிய கோயிலில் தமிழ் பாட நாங்கள் போராடினோம், வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த கோயிலை 1000 ஆண்டுகள் தீட்சிதர்கள் வைத்திருந்ததாக சொல்லுகிறார்கள். 2008 அரசு கட்டுப்பாட்டிலே நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். யார் அரசாங்கம் செய்ததா? அப்ப எண்ணிக்கை தீர்மானிப்பதல்ல, எத்தனை 1000 பேர் போராடுகிறார்கள் என்பதல்ல, அவர்கள் என்ன கோரிக்கைக்காக போராடுகிறார்கள், என்ன சிந்தனையை வைத்திருக்கிறார்கள், அதுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. அந்த வகையிலே எங்களுக்கு கூட்டத்தை பற்றியோ அல்லது போலீசுடைய எண்ணிக்கையை பற்றியோ வழக்கை பற்றியோ எங்களுக்கு எந்த அச்சமும் இல்லை. ஆனால் நாங்கள் எங்களுக்காக போராடவில்லை, இந்த மக்களுடைய அந்த அநீதிகளை, அவருடைய வாழ் கொடுமைகளை நாங்கள் படிக்கிறோம். படித்ததை எங்களால் வைத்துக் கொண்டிருக்க முடியாது, அந்த மக்களிடையே நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம், பேசுகிறோம். இன்றைக்கு இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். மக்கள் நல அரசு என்பதே இல்லை, மக்களுக்கு நல்லது செய்கிறோம்னு இப்ப ஆதார்னு சொல்லி ஒரு அடையாள அட்டை கொண்டாடுற நம்பர். அதை எதிர்த்து இந்தியாவிலே முதல் முதலாக வழக்கு போட்டது மனித உரிமை பாதுகாப்பு மையம் தான். ஆதார் என்பது சட்டவிரோதம், உங்கள் கையில் உங்கள் பணம், உங்களின் அதிகாரம் ஆதார் என்று சொல்லுகிறார்களே, இது புலிமார் சீயக்காய்த்தூளுக்கும் புலிக்கும் சம்பந்தம் இல்லையே. அதுபோலத்தான் உங்கள் கையில் அதிகாரம் என்பதும், உங்கள் கையில் உங்கள் பணம் என்பதும், அதுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. உதாரணத்துக்கு இப்ப எல்லாருமே நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க, கேஸ் சிலிண்டர் 450 ரூபாய், அந்த மானியத்தை ரத்து பண்ணிட்டா 1150 ரூபாய் சிலிண்டருங்கிறான். சரி, என்ன செய்யணும்? ஓ, ஆதார் நம்பரை கொடு. கொடுத்துட்டா 1150 ரூபாய் நீ என்கிட்ட சிலிண்டரை வாங்கிக்க. ஏன்பா 450 ரூபாய் தானே, மீதி 550 ரூபாய் உன் அக்கௌண்ட்ல வரும், அங்க போய் எடுத்துக்க. என்ன லூசா நீங்க? லூசான்னு கேக்குறேன். 450 ரூபாய்க்கு நான் நல்லா தானே வாங்கிட்டு இருக்கேன், அதுல என்ன பிரச்சனை இருக்கு? நீ ஆதார் நம்பரை கொடுத்துட்டா என்கிட்ட 1150 ரூபாய் கொடுத்துரு, 450 ரூபாய் சிலிண்டருக்கு, மீதி 550 ரூபாய் உன் பேங்க் அக்கௌண்ட்ல வரும். ஏ, வரலன்னா யாரடா போய் கேக்குறது? வரலன்னா எவனை போய் கேக்குறது? அப்ப பள்ளிக்கூடத்துல போய் கேக்குறேன், பள்ளிக்கூடத்துல பசங்கள்ட்ட ஆதார் நம்பர் கொடு. அந்த குடிகாரன் நாள் தட்டி தட்டி உள்ள போறதுக்கு இல்லாத, யாரும் வெளியே வராதீர்கள், இந்த ரெண்டு குடிகாரர்கள் ரொம்ப அலமல் பண்ணி இருக்கிறார்கள், பொதுமக்களே யாரும் வெளியே வராதீங்க, அப்படி சொல்ல முடியுமா? ஒரு ஏடிட்ட சொன்னா போடிச்சு அடிச்சு அன்றாடத்துக்கு உள்ள போட்டுருவாரு, முடிஞ்சு போயிடும். அப்ப போலீஸ் என்பது அதை பத்தி தெரியல அவங்களுக்கு. அதுவும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அம்மையாருடைய போலீஸை பற்றி வைகுண்டராஜன் புரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. ஜெகத்குரு சங்கராச்சாரியை கிருமலில் என உயர் நீதிமன்றத்திலே தன்னுடைய தலைமை வழக்கறிஞரை வைத்து சொல்ல வைத்தவர் ஜெயலலிதா அம்மையார். புகழ் பாடுறதுக்காக பேசல, நானு யதார்த்த உண்மையை சொல்றேன். இப்ப அடுப்படிக்கு நம்ம வேட்டைக்கு போறது இல்லாம அடுப்படிக்கே ஒரு முயல் வந்து மாட்டிக்கும் போல தெரியுது. அந்த நிலையை வைகுண்டராஜ் அப்படித்தான் ஜெய குருவத்துக்கு உள்ள வச்சிட்டாங்க. கீழே உள்ளவங்க விசில் அடிச்சு தலைவாணி பேச விடாத, ரெண்டுல ஒண்ணு நாம பாத்துறோம் உழுவின்னு அடிச்சு எல்லாம் மப்புல மக்கள் கூட்டம் விசில் அடிச்சு போனோடனே பாத்துக்கிறேன் நீ போடு வழக்கை நான் சந்திக்கிறேன்னு அந்த அம்மா சொல்லியே போட்டுச்சு. நேற்று அவருடைய வேண்டுகோளுக்கு நாங்க வழக்கை போடு நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். அவருடைய வேண்டுகோளுக்கு நான் வழக்கை போட்டிருக்கிறேன், அவர் பிணையில் வராமல் இருப்பாரா என்று எதிர்பார்ப்போம் என்று அதையும் சேர்த்து சொல்லிச்சு அந்த அம்மா. அதனால் இன்றைக்கு ககன்சிக்கு பேடி அறிக்கை கொடுக்கிறார். அவர் எப்படி அறிக்கையை கொடுக்க வேண்டும் என்பது இந்த கடலோர மீன மக்களுடைய போராட்டத்தில் அடங்கியிருக்கிறது. அந்த அறிக்கையிலே என்ன பரிந்துரை கொடுக்க வேண்டும் என்பது கடலோர மீக்க மீனவ மக்களுடைய போராட்டத்தில் அடங்கியிருக்கிறது. அந்த அறிக்கையின் மீது ஜெயலலிதா அம்மையார் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கடலோர மீனவ மக்களுடைய போராட்டத்தில் அடங்கியிருக்கிறது. அந்த நடவடிக்கைக்கு பிறகு வைகுண்டராஜனும் அதிகாரிகளும் அவர்களை தாங்கி பிடிக்கின்ற அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டு பிஆர்பி போல பரம்பரையாக உள்ளே போவாரா என்பது கடலோர மீனவ மக்கள் அவர்களுக்கு ஆதரவாக நடக்கக்கூடிய போராட்டத்தில் இருக்கிறது. அந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வரும் பொழுது அவர் நிரந்தரமாக தண்டிக்கப்படுவாரா அல்லது அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுமா? இனி இந்த வைகுண்டராஜனுக்கு ஏற்பட்ட நிலைமை இனி தாதுமணல் கொள்ளை அல்ல, இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கின்ற யார் ஒருத்தருக்கும் இதுதான் நிலைமை என்று சட்டப்படியான ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற நிலை வர வேண்டும் என்றால் கடலோர மக்களுடைய போராட்டம், அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்களுடைய போராட்டம், இந்த இரண்டத்தையும் பாதுகாக்கக்கூடிய அந்த அரசாங்கம், இந்த மக்கள் ஒற்றுமையாக இருந்து போராடுகிறார்கள். இவர்கள் மூலம் ஒரு சுவர் இருக்கிறது, ஒரு பாறாங்கல் போன்ற மலை சுவர் இருக்கிறது. ஔவையார் நல்லாக சொல்லுவார், நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை, பசுமரத்து ஆணி வேருக்கு நெக்கு விடும் என்று. ஒரு கடப்பாறையிலே குத்தி ஒரு பாறையை பிளக்க முடியாத ஒரு பசுமரத்து ஆணி வேர் அதிலே நுழைந்து அந்த பாறையை பிளவுபடுத்தி விடும் என்று. அதுபோல இந்த கடலோர மீனவ மக்களுடைய தாது மணல் கொள்ளைக்கு எதிரான போராட்டம், கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான போராட்டம், இந்த பசுமரத்து ஆணி வேரை இந்தியாவினுடைய அதிகார வர்க்கம், இந்தியாவினுடைய ஆளும் வர்க்கத்தினுடைய அந்த பாறையிலே பசுமரத்து ஆணியாக உள்ளே நுழைந்து அந்த பாறையை பிளக்க வேண்டும். அந்த பசுமரத்து வேறுதான் 3 மாவட்ட கடலோர மீனவ மக்கள். அந்த ஆணி வேரை நாம் பாதுகாக்க வேண்டும், அதை வளர்த்தெடுக்க வேண்டும். எஞ்சி இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகள் வாழ்வாதாரங்கள் அனைத்தும் அந்த மக்களுடைய போராட்டத்தில் அடங்கியிருக்கிறது. ஒளி போல நாம் அதை தீப்பந்தம் போல நாம் பாதுகாத்தால் எஞ்சி இருக்கக்கூடிய அனைத்து அதிகார அத்துமீறல்களும் நம்மால் தகர்க்க முடியும். அந்த புரிதலோடு தான் சென்னையிலே இருந்தும் மதுரையிலே இருந்தும் திருச்சியிலே இருந்தும் வழக்கறிஞர் நாங்கள் கிராமம் கிராமமாக மக்களிடம் போய் சொல்லிக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு புரிந்துவிட்டால், அவர்களுக்கு இதால் நம்மால் சாதிக்க முடியும் என அவர்கள் உணர்ந்து கொண்டால் நம்மிலும் 10 மடங்கு அவர்கள் முன்னேறி செயல்வார்கள். தினந்தோறும் உயிரை பணயம் வைத்து வாழக்கூடிய ஒரு வர்க்கம் மீனவ மக்கள். இன்றைக்கு கடலிலே போய் நாம் திரும்பி வருவோம் என்ற உத்தரவாதம் இல்லாத அந்த மக்கள், இந்த அரசை எதிர்க்கக்கூடிய ஆற்றலை அரசியலை அவர்களுக்குள் நாம் புகுத்திவிட்டால் பசுமரத்தாணி வேறு போல மிக பெரும் பாறையையும் பிளக்க முடியும். பிளந்து காட்டுவோம் என முடிக்கிறேன். வணக்கம்.